வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். வேதத்தை குறித்து பார்த்தா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரித்துவ தேவன் என்று சொல்லப்படுகிறார். இது மிகவும் ஆழமான ஆராயப்பட வேண்டிய பெரிய ஒரு சத்தியம். ஆனால் அதை ஆராய்ந்து அநேக தோல்வியிட்டதை நாங்கள் பார்க்கிறோம். நான் நம்புகிறேன், நாங்கள் நம்பிதான் இங்கே வந்திருக்கிறோம். அதை பெருசாய் நாங்கள் இதென்ற அன்றைக்கு வந்திருந்த பாஸ்டர் கூட 40 வருடம் தன் ஊழியத்தை செய்கிற அவர் கூட சொன்னார், இது மிகவும் கருக்குள்ள ஒரு காரியம் என்று அவர் சொன்னார். ஆகவே இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், அவர்களை பிரிக்க முடியாது. பிதாவின் சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். இயேசுக்கு திரு பரிசுத்த ஆவியானவர் செய்தார். மூவரும் ஒருவரே. ஆகவே மூவரும் எல்லாவற்றையும் சேர்ந்தே செய்கிறார்கள், அவர்களை பிரிக்கவே முடியாது. ஆகவே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நம்ம சர்வ சிருஷ்டிப்பின் தேவன். வானத்தையும் பூமியையும் கூட அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே அவர் உருவாக்கிய மனிதன், அவர் சொல்லுகிறார், நாங்கள் நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக பன்மையெல்லாம் வருது. அப்ப மனுஷனையும் தேவன் உருவாக்கியிருக்கிறார். ஆகவே மனுஷனையும் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று பொருட்களாய் அவர் உருவாக்கியிருக்கிறார். ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, என்ற சரீரம் இருக்கிறது. சரீரத்துக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், மூங்கழுகிறோம், பல்லு தீட்டுகிறோம், இல்ல தலைமேறு வெட்டுகிறோம், சேவெடுக்கிறோம், நல்ல உடைகளை போடுகிறோம், இல்ல குளிச்சு எல்லாவற்றையும் சுத்தமாக வச்சிருக்கிறோம். அதே போல என் ஆவியையும் தேவனுக்கு ஏற்றபடி நாம் வைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சரீரம் ஒரு நாளைக்கு அழிந்து போகும். எவ்வளவு நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், தாய் தப்பனாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், மனைவிகளாக இருந்தாலும் என்ன சொல்வார்கள், மறித்துவிட்டால் பிணத்தை கெதியாக அவற்றங்களை சொல்வார்கள். சரீரம் அழிந்து போகக்கூடாது, ஆனால் ஆத்மா அழியாது. அதுதான் இயேசுவின் அன்பை குறித்து நாங்கள் சொல்லுகிறோம், எப்படியாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரு காரியத்தை சொல்வது என்ன, ஆத்மா அழியக்கூடாது என்ற ஒரு காரியத்துக்கா. ஆகவே இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அது வேதத்தில், வேத அடிப்படையிலே பார்த்தால் மத்திய எழுதின சுவிசேஷம் 5:3 எல்லாருக்கும் தெரியும். ஆவியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான். அப்ப ஒரு மனுஷனுக்கு ஆவி இருக்கிறது இல்ல, ஆவியிலே எளிமை உள்ளவன் தான் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே ஆண்டவர் சொல்லும் போது சரீரத்தையும் ஆத்மாவையும் குறித்து கூட, வேதத்தில் மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று பொருளால் ஆனவன் என்ற காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை பார்க்க போகிறோம். மத்திய சுவிசேஷம் 10:28 நாங்கள் வாசிக்க கேட்போம். பக்கத்தை சொல்லி வாசித்தினால்
எடுக்கிறோம்.
மத்தியு 10:28.
ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்.
அப்ப ஆத்மா சரி, முதல் பார்த்தோம் ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். இங்கே பார்க்கிறோம் என்னது, ஆத்மா சரீரம். அப்ப ஒரு மனுஷனுக்கு மூன்று காரியங்கள் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே விளங்கப்படுத்தி அதை சொல்லுகிறார். இவர் ஆத்மா உயிர் பெற வேண்டும், ஆத்மா அவரோடு வாழ வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து பிறந்தார். அவவேதான் சொல்றது, சரீரம் அழிந்துவிடும் ஆனா ஆத்மா அழியாது. அவை மறித்த பின்பு மோட்சம், பரலோக ராஜ்யம் அல்லது நரகம், அக்கினி கந்தம் இடம், இதுல யாரும் எவரும் தப்பவே முடியாது. நீ தேவனுக்கென்று தேவனுடைய காரியத்திலே ஆத்மா உமக்கு தேவனுக்கென்று வாழ்ந்தால் நீ பரலோகம் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லாவிட்டால் நீ விரும்பினான விரும்பாட்டி என்ன, மறித்த பின்பு நரகத்துக்கு போவது நிச்சயம். பயமுறுத்தவில்லை, இது சத்தியம். ஆகவே இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு எங்களுக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொருவரையும் பார்த்தா ஒவ்வொரு விதமா இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் பெருகின காலத்திலே கூட அமெரிக்காவிலே கூட இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், கைது பாருங்க, உலகத்தில் எத்தனோ கோடி மக்களை படைத்தும் அவருடைய கைரேகை ஒருவருக்கு ஒரு ஒத்து போவார். எல்லாவற்றையும் நம்பிக்கை இல்லாம இப்ப இந்தியாவில பார்த்தா, இப்ப இலங்கை தேசத்துல குறைவு, இந்தியாவில பார்த்தா அதிகமாய் இந்த படிக்காததான் கைரேகை போடுவார் கையெழுத்துக்கா. இன்றைக்கு அந்த கைரேகை தான் விஞ்ஞானம் உள்ளது நாட்டிலே. கைரேகை இல்லாமல் நீங்கள் அமெரிக்காவிலே உள்ளுக்கு என்ன பண்ண முடியாது, அப்படியான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வந்திருக்கோம். கைரேகை எல்லாம் வித்தியாசம், மனுஷனும் ஒவ்வொரு வித்தியாசமாய் தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு சரீரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதே இடத்துல அந்த சரீரத்துக்கு பல அவயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, காது கொடுக்கப்பட்டிருக்கிறது, மூக்கு, இருதயம், கைகள், கால்கள், தெருவிலேயே தெரியக்கூடியது. தெரியாம எங்களுடைய உடலுக்குள்ளே இயங்குள்ள எத்தனையோ ரம்மணங்கள், நாடிகள், நரம்புகள், சுவாசப்ப எல்லா காரியத்தையும் பார்த்தா எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சூரியனை படைச்சு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், வெளிச்சத்தை கொடுத்தா அது கொடுத்து கொண்டே இருக்கு. சந்திரனை படைத்து, நட்சத்திரத்தை படைத்து, இரவுல வெளிச்சம் உண்டாக்கல, அது செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா அந்த மனுஷன் மட்டும் என்னது, கீழ்படிக்கவே இல்லை. இதுதான் பெரிய காரியம். எங்கள் அவயங்கள் தேவன் படைத்திருக்கிறார். அப்ப ஒவ்வொரு அவயம் என்னது உடலுக்கு அத்தியாவசியமா இருக்கிறது. கையை பார்த்து கால் வேணாமண்டு சொல்ல முடியாது, காலை பார்த்து கை வேணாமண்டு சொல்ல முடியாது, கண்ணை பார்த்து மூக்கு வேணாமண்டு சொல்ல முடியாது, காதை பார்த்து வேணாமண்டு சொல்ல முடியாது. எல்லா அவயங்களும் வேண்டும், எல்லா அவயங்களும் ஒன்று கொண்டு உதவியாய் காரியங்களை செய்கிறது. இது மத்திய 18 8-9 வசனத்திலே பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 18:8-9 வசனங்களை பார்த்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கலாம்.
உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்த்திலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்த்திலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
பாருங்கள், இங்கே நரகம் பாதாளம் எல்லா வேதமும் சொல்லுகிறது. இந்து வேதத்தில் இப்ப எடுத்து பார்த்தா அது இருக்கு வேதம் அப்படியே சொல்லுகிறது. எல்லா வேதங்களும் நரகம், மோட்சம் என்று சொல்லுகிறது, பரலோகம், தேவனுடைய ராஜ்யம் என்று இது சொல்லுகிறது, அக்கினியும் கந்தகம் என்று சொல்லுகிறது. ஆனால் இங்கே நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது, உன் கையானது உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் என்ன செய்யும், அதை தரித்து எறிந்து போடு. நீ இரண்டு கைகள் உடையவனாய் இல்ல இரண்டு கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் கால் இல்லாதவனாய் ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலாயிருக்கும். அப்ப தீர்மானம் எடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். நித்திய ஜீவனா அக்னியா? ஒன்பதாம் வசனம் சொல்றது, உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினா அதை பிடுங்கி எறிந்து போடு, இரண்டு கண்களுடைய எதிர்நிலத்துக்கு தள்ளப்பட பார்க்கலாம், ஒற்றை கண்ணாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு. அங்க நித்திய ஜீவன் சொல்லப்படுறது, இங்க ஜீவனுக்குள் பிரவேசி அழியாதது, நித்திய ஜீவனுக்கு பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது ரெண்டை குறித்தும் வேதம் தொட்டு தெளிவுமாய் சொல்லுகிறது. அதைத்தான் இயேசுவின் அன்பை நீங்கள் எப்படியாவது தெய்வ சோமத்தில் வர வேண்டும் என்று இயேசுவை பற்றி சொல்வதற்கு ஒரே காரணம் அதுதான். ஆகவே இந்த எல்லா அவயங்களையும் குறித்து பார்த்தாலும் ஒரு அவயத்தை குறித்து நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது முக்கியமான அவயம், சிலருக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் இல்லையா. எல்லா அவயங்களும் குறித்து பார்க்கிற, கண்ணை குறித்து நாங்கள் பார்க்கலாம், கையை குறித்து, காலை காத்து, எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு அவயத்தை குறித்து விசேஷமாய் அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அது என்னன்னு சொன்னால், ஒரு எழுத்துல சொன்னா நா, நாக்கு, இதுதான் இன்றைக்கு உலகத்தில் பெரிய அநேக காரியங்களை பிரச்சி எடுக்கிற காரியம் தானா. நான் இல்லாவிட்டா பேச முடியாது, நான் முக்கியமானது. ஆனால் இந்த நாவை குறித்து நம் வேதத்திலே பார்க்கறதுக்கு முதல் இந்த நாவை குறித்து ஒவ்வொரு நாடுகளும் ஒரு பழமொழியை சொல்லியிருக்கிறார் இல்லையா. அது பழமொழியை உங்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லது பிரயோஜனமாக இருக்கும் என்று இணைத்து இந்த கிட்டத்தட்ட ஏழு நாடுகளை குறித்து சொல்லப்பட்டது. ஏழு நாட்டிலையும் நாவை குறித்து பழமொழி சொல்லியிருக்கிறார். பிறகுதான் வேதத்திலே நாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நாங்கள் பார்க்க போறோம். சரி, ஜப்பான் நாடான சொல்லப்படுகிறது. நாவானது மூன்று அங்குல நீளம் என்றாலும் ஆறடு மனிதனை கொல்லக்கூடியது. ஹலோ, நாவ் எப்படி மூன்று அங்குலம் தான் நீளம், ஆனால் ஆறடி மனிதனையும் அது கொல்லக்கூடியது என்று ஜப்பான் அவர் பழமொழியாய் நாவை குறித்து சொல்லியிருக்கார். சீனா பெண்களை பற்றி தான் சொல்லியிருக்கேன், என்ன சொல்லல, ஒரு புத்தகத்தில் என்ன எடுத்தேன் நான், பெண்ணின் நாவு அவளுடைய வாள், அதை துருப்பிடிக்கும்படி அவள் அதை விடுவதே இல்லையா. இப்ப நீங்க அறுக்கிற வாள் இருக்குதானே, அதை கொஞ்ச நாள் நீங்க பாவிக்காம அப்படி வச்சீங்கன்னா என்ன செய்யறது, துரு பிடிச்சு விடும். ஆனா சீனா பழமொழி சொல்லுது, பெண்ணின் நாவு அவளுடைய வாள், அதை துருப்பிடிச்சு அவள் அதை விடுவதே இல்லையா. ஒரே என்ன சாதாரண தமிழ்ல சொன்னா அருவை. மூன்றாவது இத்தாலி நாட்டிலே அதை குறித்து ஒரு பழமொழி சொல்லுகிறார், யாருடைய இருதயம் குறுகியதோ அவருடைய நாக்கு பெரியதான். யாருடைய இருதயம் குறுகினதோ சின்னதோ அவருடைய நாக்கு பெரியது என்று சொல்லி இத்தாலி பழமொழி சொல்லுகிறது. அல்பேனியா என்ற நாட்டிலே அவர் சொல்கிறார், நாவிலே எலும்பு கிடையாது. எங்களுக்கு எலும்பு இல்லாட்டி நான் என்ன இருப்போம், புழுவாத்தான் இருப்போம். அந்த இந்த நாக்குக்கு என்ன இது, எலும்பு கிடையாது. ஆனால் அது எலும்புகளை என்ன செய்கிறது, நொறுக்கி போடுகிறது, நொறுத்து போடுகிறது, அழித்து போடுகிறது. எங்கட நாடு இலங்கை தேசத்துக்கு பக்கத்தான இந்தியா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பழமொழி, உன் நாவை நீ காப்பாற்று, உன் சிநேகிதரை காப்பாற்றுவார். அப்ப நீ நாவை காப்பாற்ற என்ன செய்யும், உன் சிநேகிதரை சாகடித்து போடுவார். அதான் தமிழ். அப்ப உன் நாவை நீ காப்பாற்ற வேண்டும், உன் சிநேகிதரை நீ காப்பாற்றுவார். பாருங்க, சிறிய அவயத்தை குறித்து எப்படி காரியங்கள் சொல்ற. ஸ்பெயின் எங்கட ஜெர்மனிக்கு அண்டை நாடான ஸ்பெயின்ல சொல்றார், சிரசை காக்க வேண்டும் என்றார், எங்கட தலையை நாங்கள் காக்க வேண்டும் என்று சொன்னார். தீமையான காரியங்களை நாக்கு பேசும்படி விடாதே. தீமையானதை பேசும்படி உடனே நீ தலையை காக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? தீங்கான காரியத்தை நீ பேசாதபடி விடாதே. அடுத்தது ருஷ்யா. ருஷ்யா நாட்டில் இப்ப சொல்லுகிறார், எருது எருக்கு எங்க பிளந்திருக்கு? கொம்புகள். அப்ப கொம்புகள்னால் என்ன செய்யறது? எருது பிடிபடுகிறது, கையில் எரிஞ்சு அதில் போட்டு அதை பிடிச்சு மடக்கி செய்வார்கள். மனிதன் தன் நாவினால் பிடிபடுகிறான். பாருங்கள், இந்த ஏழு நாடுகளும் இன்னும் இருக்கு, அநேக நாடுகள் சொல்லியிருக்கான, அந்த ஏழுக்கத்தை நான் எடுத்தேன். இந்த ஏழு நாடுகளும் நாவை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். சரி, இது வேதத்தில் இல்லாத காரியம், பொதுவான காரியம். ஆனால் வேதத்திலே நாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே அநேக காரியங்களை நான் எடுக்க முடியும். ஆகவே பழைய நாங்கள் நாவை குறித்து என்னுடைய வேதம், நாம் வாசிக்கிற வேதம், கையிலே நாங்கள் வைத்திருக்கிற வேதம் என்ன சொல்றேன்னு சொன்னால், எடுக்கத்தில் வசனங்களை நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். ஜோபு 5:21 பார்த்தால் அங்கு சொல்லுகிறது, நாவில் சவுக்கு. நாவு என்னது? சவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நான் இலங்கை தேசத்தில் இது வாழ்ந்த போது, பாடசாலையை படித்து வாழும் போது, சில பெரியவர்கள் சொன்ன காரியத்தை குறித்து நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கார்கள், அவர் என்னை கூப்பிட்டு ட்ரெண்ட் அடி அடிச்சிருந்தா நான் இதுவரையும் மன்னிச்சிருப்பேன், ஆனா அவர் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தம் நான் சாகும் வரையும் மறக்க மாட்டேன். எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, நான் கேட்டிருக்கேன். அப்ப நாவின் சொல்லு மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்ப வேதம் சொல்றது நாக்கு என்னது? சவுக்கு என்று சொல்லுகிறார். இனிமாய் சங்கீதம் 5:9 பார்த்தால் அங்கு போகிறது, நாவு இச்சகம் பேசுகிறது. இனிமாய் சங்கீதம் 10:7 பார்த்தால் நாவு என்ன செய்யுது? நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு. எதில உண்டு? நாவிலை உண்டு. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 12:3 பார்த்தால் அது பெருமையானவர்களை பேசுகிறது. இப்ப ஒரு ஒருவரை இவர் ஒரு பெருமைக்காரர் அல்லது ஒரு அகந்தை உள்ளவர் அல்லது வீண் பேச்சுக்காரர் இப்படி எதனால் சொல்றீங்க? அவருடைய பேசுற வார்த்தைகளை வைத்து அப்ப பெருமைகளை என்ன செய்கிறதுன்னா பேசுகிறது, அக்கிரமங்களை பேசுகிறது, அநியாயத்தை பேசுகிறது, இல்லாத பொல்லாத காரியங்களை என்ன செய்கிறதுன்னா பேசுகிறது. அது மட்டுமில்ல, சங்கீதம் 15:3 பார்த்தால் அங்கே சொல்லப்படுது, தன் நாவினால் புறம் கூறாமலும். அப்ப நாவு என்ன செய்யறது? புறம் கூறுகிறது. இந்த நாவிலா வந்த சண்டைகள், இந்த நாவிலா கெடுபோட்ட காரியங்கள் எத்தனை, நான் நாவை காத்துக்கொள்ள வேண்டும். அதான் வேதம் சொல்ல, பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும், புதிய மனுஷனை தழுத்துக்கொள்ள. தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட நாங்கள் தேவ காரியங்களை தழுத்துக்கொள்ள வேண்டும். பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது அந்த காரியத்தை நாங்கள் சொன்னோம். ஆகவே புறம் கூறாமல் இருக்க வேண்டும். அடுத்தது சங்கீதம் 34:13 உன்னாவே பொல்லாப்புக்கு பொல்லாப்பு பேசுகிறது. பாருங்க, எத்தனை நாங்க பார்த்த பல மொழிகளை விட இந்த வேதத்தில், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எத்தனை காரியங்களை சொல்லுகிறது எல்லாத்தையும் எடுத்து பார்க்க முடியாது. இப்ப அது மாத்திரமில்ல, சங்கீதம் 39:39 என் நாவினால் பாவம் செய்யாத படிக்கு என் வாயை கடிவாளத்துடன் அடைக்கி வைப்பேன். கடிவாளம், இந்த நாக்கு எலும்பில்லாதான், ஆனால் மிக பொல்லாத ஒரு ஆயுதமாய் இந்த நாக்கு. நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமில்ல, சங்கீதம் 45:1 விரைவாக எழுதும் எழுத்தாணி நாங்கள் எழுதுறத விட எல்லாத்திலையும் கூட அந்த நாட்டின் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா ஒருவரை நாங்கள் ஒரு வார்த்தையில கட்டலாம், இல்ல ஒரு வார்த்தையில இடிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 50:19 சரி, உன் வாய் இனி பொல்லாப்புக்கு திறக்கிறாய், வாய் மூடிக்கொள். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 52:2 சொல்லப்படுது, கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரக்கத்தை போல் இருக்கிறது. கபடு செய்யும் உன் நாவு, அப்ப எது செய்து பாருங்க, வளத்தையும் நாவு தான் செய்து. இப்ப இலங்கை இங்க போய் இப்ப எல்லாம் விற்குது, இலங்கை தேசத்துல போனா அந்த என்ன செய்வார்கள், இங்க சலூனுக்கு செவெடுக்க போனா என்ன செய்வார்கள், ஒரு பெரிய பெல்ட் ஒன்று போட்டிருக்கா கத்திய என்ன செய்வார்கள், தீட்டுவார்கள். சவர கத்தி அதிக கூர்மையானது, சும்மா சாட பட்டாலே கழுத்துல சரி, அதுக்குதான் இந்த போடப்பட்டிருக்கு. கபடு செய்யும் நாவு தீட்டப்பட்ட சவர கத்தியை போல் இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நாவை காத்துக் கொள்ள வேண்டும். இந்துமா சங்கீதம் 67:64 பார்த்தா, தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்குறார்கள். பட்டயத்தை போல என்ன செய்கிறார், பட்டயத்தை கூர்மையாக்க வேண்டுமானா என்ன, நல்லா தீட்ட வேண்டும். நாவையும் என்ன செய்கிறார்கள், கூர்மையாக்குறார்கள். அது மாத்திரமில்ல, சங்கீதம் 143 பார்த்தா, இதெல்லாம் சொல்லிக் கொண்ட சங்கீதத்தில சொல்லப்பட்டிருக்கு நாவு குறித்து. சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குறார்கள், விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. சர்ப்பத்தை போல விஷம், விஷம் நிறைந்ததா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமருக்களின் நிருபம் 3:13 அந்த நாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதும் போது இந்த நாவை குறித்தும் எழுதியிருக்கிறார். ஆகவே அப்போஸ்தலர் ரோமருக்களின் நிருபத்திலே அப்போஸ்தலர் பவுல் எழுதின 3:13 பாருங்க, வாசிக்கப்போம்.
அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது.
சங்கீதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் பவுல் இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் தொண்டை என்னது, திறக்கப்பட்ட பிரேத குழி. பிரேத குழி எப்படி இருக்கும், நல்ல வாசம் வருமா, திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் என்ன செய்கிறார்கள், வஞ்சனை, அக்கிரமம், அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் வந்து இப்படி வந்துட்டு போறதில்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எந்த நாளும் நாம் நாவை காத்துக்கொள்ளும். நாங்கள் பேசுற இருவர் பேசுறதை குறித்து ஆண்டவர் கவனிச்சு கேட்க, யாருக்கும் மறைக்கலாம், தேவனுக்கு மறைக்க முடியாது. அப்ப இந்த நாவை குறித்து இவ்வளவு நேரம் சொன்ன காரியங்கள், இந்த நாவை குறித்து இப்படி செய்யக்கூடாது, இப்படியான காரியங்கள் நிறைந்தது, விஷம் நிறைந்தது, அக்கறை இருந்தது, தீட்டப்பட்ட கூர்மையான வாழை போல் இருக்கிறது, பாம்பின் விஷம் இருக்கிறது, இப்படியான காரியங்களை சொல்லுகிற வேதம். நான் மற்ற பகுதியை நாங்கள் பார்க்க வேண்டும், ஒரு பகுதியை மட்டும் பார்க்கறது சரியல்ல. ஆனா வேதத்தில் இன்னொரு பகுதியையும் பார்த்தால் நாவை குறித்து வேதம் என்ன சொல்ல, சங்கீதம் 30:35-38 பார்த்தா, என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். இதை செய்வீங்க சின்ன காரியங்களும் செய்ய மாட்டீங்க. என் நாவு உமது நீதியையும், தேவனுடைய நீதி, அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதியாய் நியாயந்திக்க வரப்போறா, நீதி பெறா வரப்போறா, அவர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் ஒரு காரியம் ஒரு பாவம் இல்ல, ஒரு அக்கிரமம் இல்ல, ஒன்றும் இல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உங்களை என்னையும் தேடி வந்திருக்கிறாரே, எவ்வளவு கிருபை சொல்லுங்க பாபா. அதாவது நாம் நாலு என்ன செய்ய வேண்டும், என் நாவு உமது நீதியை நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கவே வேண்டும். அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் மேல் சொன்ன காரியங்களை தவிர்க்கலாம். அதான் புதிய மனுஷனை தேர்த்துக் கொள்றோம். இன்னும் சங்கீதம் 37:30 பார்த்தா, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும், துதிக்கும், தேவனுடைய நியாயத்தை பேசும். நீ எதை பேசுகிறாய் உனக்கே தெரியும். சங்கீதம் 119:3 பார்த்தா, உன்னுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானது, என் வாக்கு அவர்கள் தேனிலும் மதுரமாயிருக்கிறது. இது வர வேண்டும், இது எங்கள் வாழ்க்கையில வர வேண்டும். ஆகவே சங்கீதம் 119:172 பார்த்தால், உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், உங்கள் தேவனுடைய காரியத்தை பேசுங்கள், அதனால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். முதல் பேசும், விவரித்து சொல்லும், துதிக்கும். இதை செய்தோமானால் நாம் முதல் சொல்ல வேதத்திலே சங்கீதத்திலே சொல்லப்பட்ட ரோமன்ல சொல்லப்பட்ட காரியங்கள் நடவாதபடி எங்கள் நாவை நாம் காத்துக்கொள்ளலாம். ஆகவே நீதிமொழிகள் 10:20 பார்த்தால், அங்கு நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி எங்களை நீதிமானாய் மாற்றிருக்கும். அப்ப நீதிமானுடைய நாவு எப்படி இருக்க வேண்டும், சுத்த வெளியா இருக்கும். தேவனுடைய நீதியை பேச வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், அந்த காரியத்தையும் மற்றவர்களுக்கு நாங்கள் பேச வேண்டும். எனக்கு இந்த நாவை குறித்து நான் எடுத்து தியானிச்சு கொண்டிருந்த வேளையில நேற்று சின்னத்திலே அந்த பாஸ்டர் சொன்ன காரியம் தான் ஞாபகம் வருது, படித்த காரியம். கேள்வி பதில் எழுதி போட்டு சொல்லி சொல்லி ஒரு சகோதரி எழுதியிருந்தார், பாஸ்டர் ஒரு சகோதரி எடுத்து வீட்டில எந்த நேரம் இந்த பாஸ்டர் பற்றி குறை கதைக்கிறதா காய்ச்சி கொண்டிருக்கா, இதுக்கு நான் என்ன செய்யன்றவ கேட்டிருந்தார் கேள்வி. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, தெளிப்பம் வயிற பிடிக்க ஏறியன். அப்படி யாராவது உங்கள்ட்ட கதைக்கிறோம்னு சொன்னா, நீங்க கேட்கிற பதில் சொன்னார், அப்புறம் அதுக்கு பதில் சொன்னார், நீங்க குப்பு தொட்டியா இருக்கிறபடியா தான் அவ கொண்டு வீச்சு கொண்டே இருக்கிறார். நீங்க என்ன சொல்லணும், நிப்பாட் ஸ்டாப், வா பாஸ்டர்கா ஜெயிப்போம், ஜெயிப்போம்ல முழங்கால் படி நானும் ஜெயிப்போம்னு சொன்னா அடுத்த நாள் கதைக்குவான். மற்றவர்களை குறை கூறி காரியங்களை கதைக்கிறார்களா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய நீதியை, தேவன் செய்த அற்புதத்தை, தேவன் செய்த அதிசயத்தை, தேவன் செய்த கிரியைகளை நாங்கள் கதைக்கிறதில்லை. இதை பேசிக்கொண்டு திப்பமானால் நாம் நாவை காத்துக்கொள்ளவரும் நீதிமானுடைய உதடு சுத்த வழியாய் இருக்கும். சரி, இப்படி சங்கீதத்திலே, நீதிமொழிகளிலே, ரோமன்லே, வேதத்திலே இப்படியான காரியத்தை சொன்ன நாம பெற்று சொன்னது இங்கே இதிலே சொல்லப்படு எப்படியாய் ரெண்டே இங்கு சொல்லப்பட்டிருக்கு. நீ எதை தெரிவு செய்ய போற, ஒன்று நரகம், அடுத்தது தேவனுடைய ராஜ்யம், மோட்சம் அல்லது அக்கினி, ரெண்டு காரியம். அப்ப வேதத்திலையும் பார்த்தால் சங்கீதத்திலே நாவு செய்யக்கூடாத காரியம் நாவை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தையும் பார்க்கிறோம், இங்கே நன்மையான காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். ஆனால் இந்த யாக்கோபு இந்த நாவை குறித்து விவரதமா வடிவாக ஒரு அதிகாரத்தை எழுதி வைத்திருக்கிறார். இதை நான் காத்துக்கொண்டால் எங்கள் ஆவிக ஜீவிதில் எல்லாவற்றையும் நான் காத்துக்கொள்ள முடியும். ஆகவே எடுத்துக்கொள்ளுங்கள், யாக்கோபு எழுத நிருபம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வாசிச்சிருக்கிறீங்க. ஆனா அதன்படி செய்கிறதா கஷ்டம், காதுள்ளவன் கேட்க கடவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த எங்கள் உடம்புல இருக்கிற எல்லா அவயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க நல்லா வேலை செய்தா என்ன செய்யும்? கை உழையாத உழையுமா? உழையும். கால் நல்லா வேலை செய்து நல்லா நடந்து தூரத்துக்கு வந்தா கால் உழையும். இரவு சென்றா என்ன செய்யும்? கண் 10 மணியா இருந்தா கண் செருகு நித்திர வரும். பாருங்க, எல்லா அவயங்களுக்கும் ஒரு களைப்பு இருக்குது, களைஞ்சு போகுது. ஆனா இன்றைக்காக யாராவது நாக்கு உழைஞ்சேன்னு சொல்லியிருக்கணுமா? யாராவது சொல்லுங்க, நாக்கு உழைஞ்சேன்னு யாராவது சொல்லியிருக்கணுமா? இதுவரை சரி, பகல்லதான் இந்த நாக்கு இப்படி பேசுறா, இரவுல நித்திர கொள்ளைக்காவது சும்மா இருக்குதா? என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் கதைக்கு. நான் இத இப்படியான ஒரு காரியத்தை குறித்து ஞாபகப்படுத்தி ஒரு சொல்லி போட்ட போது என்ன தங்கச்சியின் மகள் வந்து சொன்னா, என்ன படிச்சு சொன்னீங்க வந்து? நான் தானே இதை விட ஒளிம்பி பேசுறேன், நான் கதைக்கிறேன் நான் சொல்றேன். நான் உன்னை பற்றி சொல்லலப்பா, எல்லாருக்கும் இப்படித்தான் நடக்குது. இந்த நாக்கு பாருங்க, இஜபுல நாங்க நித்திர குள்ளைக்கையாவது சும்மா இருக்குது இல்ல? பகல்ல பேசுனத, சண்டை பிடிச்சத, ஏதாவது ஒரு காரியத்தை பேசும். டச்சுல வந்து கதைக்கும், தமிழ்ல கதைக்கும். அது இஜபுல கூட ஓஞ்சிருக்குது இல்ல? அதுக்கு ஓய்வு இல்ல, அது உழியாது. ஒரு பக்தன் பாடினார், 1000 நாவுகள் இருந்தால் போதாதப்பா அம்மை துதிக்கேண்டு. ஒரு நாவை வச்சுக்கொண்டே இந்த பாடலா, 1000 நாவு இருந்தா என்ன கேதி? ஒரு நாவை வச்சுக்கொண்டே இந்த காரியங்கள் நடக்குது. வேதத்தில் சொன்ன காரியங்கள் அப்ப 1000 நாவு இருந்தா எப்படி இருக்கு? அது உழையாதது, எலும்பில்லாதது. ஆகவே யாக்கோபு எழுதின நிருபம் 3 அதிகாரத்தை குறித்து நாங்கள் வாசித்தால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தில் பாருங்கள், அத எல்லாத்தையும் சரி எல்லாத்தையுமே நாங்கள் வாசிப்போம். 2:10-18 இந்த நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னுக்கு சில சில காரியங்கள் சொல்லப்பட்டாலும் 3:10-11 வரையும் இந்த நாவை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் வாசிக்க போகிறோம். வடிவாக கூந்து கவனித்துக் கொள்ளுங்க. சரி, வாசிங்கள், நீங்க வடிவாக பாருங்கள். பாசிங்க 2:18.
எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடுக்கிக் கொள்ள கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படிக்கு அவர்களின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவர்களுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவர்கள் மகா பெரியவர்களாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவர்களில் நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே ஞாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் தெளிவானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டும் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கல்லிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூட்டு தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேத்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்செய்திகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது.
சமாதானத்தை பாருங்கள், இதில் கட காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. தீக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கப்பலுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபு 2 3 2-18 வரையும் வாசித்து பார்த்தால் நாவை குறித்து அப்படியே அநேக காரியங்களை சொல்லப்படுது. அதுல கிட்டத்தட்ட நான் ஒரு 12 காரியங்களை எடுத்திருக்கிறேன். அந்த 12 காரியங்களை நான் வாசித்த பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். யாக்கோபு 3 இன்னொரு அதுக்கு சொல்றதுக்கு முதல் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாக்கு எப்படி ஆண்டவர் படைச்சிருக்கிறார் பாருங்க. கிட்டத்தட்ட சில பல்லு குறைஞ்சாலும் 30-32 பல்லு வச்சு அதுக்குள்ள நாக்க வச்சிருக்க இல்ல, அதை வச்சு பத்தாம 2 சொண்டை போட்டு மூடி வச்சிருக்க. அப்படி இருந்து இந்த நாக்கு என்ன செய்யுது இல்ல கேக்குதுல தூரி கொண்டு வருது. நாக்கு என்ன செய்யுது மசிலத்துல தேவற்ற விதத்துல தேவற்ற காரியங்களை பேசிவிடும். பேசிட்டு டக்கண்டு உள்ளுக்கு போயிடும். ஆனா அடிபட்டு இடி போடுறது யாரு? தேவையில்ல பேசுனா ஒரு கோம்பரக்கூடிய ஒரு பேசுனா இல்ல இல்ல ஒரே இடிதான் இடிப்ப. இடிச்சா என்ன நடக்கும்? சொண்டு வடிக்கும், பல்லு கீழே விழுந்துடும். அது தப்பிடும், நாக்கு தப்பிடும். பாருங்க ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை 30 வச்சு 32 வச்சு காவல் வச்சு சொண்டு 2 வச்சாலும் அது என்னது கேட்கவே இல்லை, அப்பூரி கொண்டு வருது. ஆகவேதான் ஜாக்கோபு நாவை குறித்து விவரமாக இந்த காரியத்தில் அவர் எழுதுகிறார். பாருங்கள் 3:5 வசனத்திலே பார்த்தால் சிறிய அபயம், உடலிலே உள்ள 3 உள்ள சிறிய அபயம், அது அவர் சிறிய அபயமா இருக்கிறது. ஆனால் 6 மனுஷனை முதல் பார்த்து பழமொழிபடி 6 மனுஷனை அது கொண்டு போடுகிறது. சும்மா இருக்குதே இல்லை. 6 வசனத்தில் பார்த்தா நாவு என்ன என்னத்துக்கு ஒப்பிடப்படுகிறது? நெருப்பு. சிறிய அபயம் அது, ஆனால் என்ன செய்கிறது? அது பொல்லாத காரியங்களை, பெருமையானவளை பேசுகிறது. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய நெருப்பு. அப்ப இந்த நாவும் எப்படியானது? சிறிய அபயம், ஆனா பெரிய காரியங்களை செய்யக்கூடியது. பெருமையாவில பேசும், அக்கிரமங்களை பேசும், அநியாயத்தை பேசும், குற்றம் குறைகளை பேசும், தேவற்ற காரியங்களை பேசும். அடுத்தது 3:6 அது நெருப்பு. சிறிய நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்தி விடுகிறது. நீ சொல்லுற ஒரு சிறிய சொல்லு ஒரு மனுஷனை பெரிய காரியத்திலிருந்து அது வீழ்ச்சி அடைய வைக்கிறது. அவட வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. எட்டாம் மாசம் அது என்ன செய்யறது? அடங்காதது. நாவ எப்படி அது அடங்காதது? நாவ அடக்கும் ஒரு மனுஷனால் கூடாது. தேவனால மட்டும்தான் நாவை அடக்க முடியும். நீ நாக்கை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது அடங்காதது, மனுஷனால கூடாதது. அது 3:8 அது பொல்லாங்கு நிறைந்தது. அது மட்டுமல்ல சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. நாங்க பார்த்தோம், ரோமர்ல பார்த்தோம் பாம்பு கேட்ட விஷம் இருக்கிறது. சங்கீதத்தில் பார்த்தோம் பாம்பு கேட்ட விஷம் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டு என்ன செய்தது? புல்லாங்குள்ளது. நான் சொல்லல, யாக்கோபு தான் சொல்லியிருக்கேன். உங்களோட விதத்துல இதுதான் இருக்கிறது. மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டார், அது அநீதி நிறைந்த உள்ளதும். அது அநீதி உள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானின் நாவு சுத்த வெள்ளி என்று. ஆனா யாக்கோபு சொல்ற அது அநீதி நிறைந்த உள்ளதும். அநீதியை பேசுகிறது. அடுத்தது மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே பார்த்தால், அது பொய் சொல்லுகிறது, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறது. பொய் சொல்லுகிறவர் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. என்ன சொன்னால், வெளிப்பரிசு புத்தகம் 21 அதிகாரம் அங்கு எடுத்துக்கொள்ளும். 21 அதிகாரத்திலே 27 வசனம் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது,
தீட்டுள்ளதும்
பாருங்க, எதாவது ஆண்டவற்றை ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, அக்கினிக்கு போகும், நரகத்துக்கு போகும் என்று சொல்லப்பட்ட காரியத்தில் இந்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசை,
தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாயி ஒன்றும் அது பிரவேசிப்பதில்லை.
பாருங்க, பொய்யை பொய்யங்க என்கிறது நாவிலிருந்து, நீ நாவிலிருந்து பேசுறபடியாது. இனிமா 22:15
நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள்.
பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறார் அப்படியே இருப்பார்கள். அப்ப பொய் பேசுறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துக்கு வர முடியாது. அது தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. நாம் என்ன சொல்லுகிறோம், தாராளமாய் கட்டுப்பாடின்றி பொய்யை சொல்லிவிடுறது. அது பொய் சொல்லுகிறதாயிருக்கு, சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறதா இருக்கு. இதே 3:9 பார்த்தால், அது மனுஷனை சபிக்கிறது. பாருங்க, அவர் ஒப்பிட்ட காரியங்கள் நாக்குல, நாவை குறித்து அவர் ஒப்பிட்ட காரியங்கள் ஜாக்கோபு, குதிரையை பாருங்கள், அது கடிவாளம் போடப்படுது. எங்க கடிவாளம் போடப்படுது? குதிரைக்கு எங்க கடிவாளம் போடினா? வாயில, நாக்குக்கு மேல தான் கட்டி கொண்டு வச்சு பிடி போட்டுப்பா. அப்ப குதிரை கடிவாளம் போட்டு அதை ஏற்றபடி என்ன செய்கிறார், சரியாக ஓட்டுகிறார், சரியாக நடத்துகிறார், துள்ளி குதிக்கிறார், ஒரு இடத்துல இதன்ற போது பாய வைக்கிறார், எல்லாம் எங்க இருக்கிறது, கடிவாளம் போட்டு கட்டப்படும். அப்படி மனுஷன் நாவை கட்டுப்பட்டாட்டி அது அவிட்டு விட்டது போலதான் இருக்கு. இன்னொன்று சொல்லுவது, கப்பலை பாருங்கள் என்று சொல்லப்போற. கப்பல் எப்படிப்பட்டது? எத்தனை 100,000 நிறைவு உள்ளது? கிட்டத்தட்ட எண்ண கப்பலை பார்த்தா 100,000 டன்னுக்கு மேலாகும். அப்ப அந்த பெரிய கப்பலுக்கு ஒரு சின்ன சுக்கான் பின்னுக்கு இருக்கும், அதனால திருப்பி போக வேண்டிய திசைக்கு போவார்கள். அப்படியே சரீரத்துக்கும் இந்த நாவு எப்படியா இருக்கிறது, முழு சரீரத்தை கரைப்படுத்தி விடுகிறது. ஒரு சொல்லாலே எல்லாவற்றையும் நான் கரைப்படுத்தி விடுறது. கண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கார், கண் சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. நாவு குறித்து சொல்லும்போது முழு சரீரத்தை அது என்ன செய்கிறது, கரைப்படுத்தி விடுகிறது. ஆகவே நாம் நாவை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அது மாத்திரமில்லாத சொல்றது, மனுஷரை என்ன செய்கிறது, சபிக்கிறது. அது எங்களோட வேலை இல்லை, அது தேவனுடைய வேலை. தேவனுடைய வேலை எங்களோட கையில நாங்கள் எடுத்துக்கொள்றோம், எங்க நாவல் எடுத்துக்கொள்றோம். திங்கள்ல இருந்து எல்லா காரியத்தையும் செய்யறது, மற்றவர்களை சபிக்கிறது, திட்டுறது, தேவையற்ற வார்த்தைகளை எல்லாம் பேசுற, ஞாயிற்றுக்கிழமை வந்து பேச இருக்கு. அப்ப ஆண்டு சீதனத்து துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரே, இப்படி இருக்க ஆகாது. அதுல அன்பதான் அவர் சொல்லியிருக்க, என் சகோதரரே
இப்படி இருக்கலாகாது. அதேவத்திலே இது சொல்லப்படுறது ஒன்பதாம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அது என்ன செய்கிறது, விஷம் நிறைந்ததா இருக்கிறது. விஷம் சங்கீதத்திலே பார்த்தோம் பாப்ப விஷம், ரோமர்ல பார்த்தோம் பாம்பின் விஷம், நாவில் என்ன இது விஷம். நாவை காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அதேவிதிலே மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அது பெருமையானவளை பேசுகிறது, பெருமையானவளை பேசுறது. பெருமை உள்ள நாவின் பேச்சில் வச்சா ஒருவன் நாங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே மூன்றாம் அதிகாரம் இயேசுவின் ரத்தினால் கழுவப்பட்டு நாம் இந்த நாவ் ஒன்றால முழு சரத்தை நாங்கள் கரப்படுத்தி விடுகிறோம். நாம் நாவை காத்துக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பார்த்தா அது என்ன செய்கிறதுன்னு சொன்னால் முழு சரத்தை கரப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுறது. சிறிய நெருப்பு பெரிய காட்டுத்தீயை கொளுத்தி விடுவது போல என்ன செய்ய, சிறிய அவையும் முழு சரத்தையும் என்ன செய்கிறது, கொளுத்தி விடுகிறது, நரக அக்னியை கொண்டு போய் விடுகிறது. அப்ப நாம் நாவை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? ஜாக்கோபு சொல்லுகிறார், சுத்த வெள்ளியா நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் அது முழு சரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. அதேவேல மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தால் அது தேவனை துதிக்கிறது, மனுஷனை சபிக்கிறது. தேவனை துதிக்கிற நாம் தேவனுடைய நீதியையும் தேவன் செய்த நன்மைகளையும் பேச வேண்டும், சொல்ல வேண்டும், நன்மையானதை பேச வேண்டும், மற்றவனை ஆற்ற வேண்டும், மற்றவனை தேற்ற வேண்டும். அவன் துன்பப்பட்டிருக்கிற வேளையில அவனுடைய துன்பத்தோடு அவனோட கலந்து அவனை ஆற்றி தேற்றி அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவனை என்ன செய்கிறோம் நாங்கள், இன்னும் ரெண்டு வார்த்தைகளை சொல்லி இன்னும் அவனை கீழே தள்ளிவிடும். நீ தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பம் இல்லாத தேவன் அருவருக்கிற காரியம் யாக்கோபே இந்த நாவை குறித்து இந்த இத்தனை காரியங்களையும் இதில் எழுதி வைத்து அந்த தனி ஒரு அதிகாரமா வைத்து நாவை குறித்து கப்பலுக்கு சிறிய நெருப்புக்கு குதிரையின் கடிவாளத்துக்கு இப்படியான காரியங்களை ஒப்பிட்டு தீர்த்தலும் சவித்தலும் ஒரு வாயில் வரக்கூடாது, சௌகரிய நாங்கள் இப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே சிறிய அவயம் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் நாவை காத்துக் கொள்ள வேண்டும். அது ஆயுள் சக்கரம் முழுவதையும் கொளுத்தி எரித்து விடுகிறதா இருக்கும். ஆகவே கடைசியாக நாங்கள் வேதத்திலிருந்து ஒன்று ரெண்டு வசனங்களை பார்த்து நாங்கள் செல்வோம். சங்கீத புத்தகம் 34 அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். அங்கே நாவை குறித்து என்ன சொல்லப்படுகிறது, சங்கீத புத்தகம் 34 அதிகாரம் 12-13-14 வசனங்களை நாங்கள் வாசிப்போம்.
நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலகி காத்துக்கொள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமே.
மூன்று வசனம் பாருங்கள், உன் நாவை நீ என்ன செய்ய வேண்டும், பொல்லாப்பு முதல் சொன்ன ஜாக்கோபு சொல்லி இருக்கிற காரியங்களை குறித்து நீ பொல்லாப்புக்கு என்ன செய்ய வேண்டும், விலகி கொள்ள வேண்டும். அடுத்தது உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ள. ஒரு இடத்துல தாவி சொல்ல என் வாயாய் கைகளால் முழுராதபடி பொத்துகிறேன், காத்துக்கொள்ள வேண்டும். கபட்டு வசனிப்புக்கு பொல்லாப்புக்கு கபட்டு பணிப்புக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாவை காத்துக்கொள்ள வேண்டும். நன்மையை காணும்படி நீ எதை செய்கிறாய், நம்ம முதல் வாசித்த பசத்திலே ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்ய வேண்டும், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்காய் அபேசிக்கிற மனுஷன் யார் என்று கேட்கிறார். அப்படி யார் என்று பார்த்தால் அவன் என்ன செய்ய வேண்டும், அப்படி நீ இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாவை நீ பொருளாப்புக்கு விலக்கி காக்க வேண்டும். ஜீவனை விரும்ப வேண்டும் என்றால், நன்மையை காணும்படி நீ விரும்ப வேண்டும் என்றால் நீ நாவை பொருளாப்புக்கும் கபட்ட பரிசுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். தீமையை விட்டு நீ என்ன செய்ய வேண்டும், விலகு. தீமையத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும் பொழுது நீ தீமையை விட்டு ஓடு, இங்க சொல்லுங்க தீமையை விட்டு நீ விலகு, நன்மையை செய், தீமை செய்யாதே, சமானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள், அப்போது உன் ஜீவித்த நாட்கள் ஜீவித்திருக்கும். ஆகவே வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒளிமை நின்று ரெண்டு வசனங்களை பார்த்து நாங்கள் செபித்து கடன் சொல்ல போறோம். நீங்க உங்களுடைய புஸ்தகத்திலே பார்த்தால் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒளிமை நிற்பம் எல்லாம் நீதிமொழிக்கு புஸ்தகம் 18:21 அங்க என்ன சொல்லுகிறது பாருங்கள்.
மரணமும் ஜீவனும் நாமில் அதிகாரத்தில் இருக்கும்.
ஹலோ, மரணம் அல்லது ஜீவன் எதுல இருக்குது?
நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
நாவின் சொல்ல இருக்குது, சரியான கவனமா இருக்க வேண்டும்.
அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள்.
அதில் பிரியப்படுகிறவர் அதன் கனியை புசிப்பார்கள். உன் நாவின் பேச்சுக்களை வைத்து உன்னை இடை போடுற அளவுக்கு நீ ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்ன சொன்னால் மரணமும் ஜீவனும் நீ நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர் அதன் கனியை புசிப்பார். அவை நாம் நாவை காத்துக்கொள்ளாவிட்டால் நரகாக்கினைக்கு போவது நிச்சயம் என்று வேதம் அதிகமாக சொல்லப்படும். அது ஆயுள் சக்கரத்தை கொடுத்து விடுது, முழு சரீரத்தையும் கெடுத்து விடுது. இந்த சிறு அபயம் என்ன காரியத்தை செய்யறன்னு பாருங்க.